நம்மிடம் இருக்கும் நற்குணங்களில் மிக முக்கியமானது செவிப்புலனும் பார்வை புலனும் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயமும். இவை இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு வரையில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நாம் இறைவனிடமிருந்து நமக்கு உண்டு என்பதை நாம் தெளிவடைய வேண்டும். பிறந்த நாள் முதலாக செவியக்கும் தன்மை நமக்காக முதலில் திறக்கப்படுகிறது. பிறந்த குழந்தை கண்களை விழித்து பார்ப்பதில்லை. அதற்கான முதன் முறையாக இவ்வுலகத்தில் அது காண்பது செவியேற்பதாகும். சப்தங்களையும் வார்த்தைகளையும் அந்த குழந்தையானது செவியேற்கிறது. இரண்டு மூன்று நாட்கள் கழித்துத்தான் மெதுவாக கண்களை திறக்கிறது. பார்வை புலன் பிறகு உருவாகிறது. யாரொருவருக்கும் செவியேற்கக்கூடிய அந்த மகத்தான இதய பாக்கியத்தை சாதாரணமாக நினைத்துவிடுவதோ அல்லது நமக்காக இருக்கக்கூடிய புலன்களில் மிக முக்கியமானது கண்கள்தான் என்று கண்கள் பார்ப்பதை முந்திக் கொள்வதோ கூடாது. செவியேற்கக்கூடிய தன்மை இருதயத்திலிருந்து உருவாகிறது. எனக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதில் இருக்கிறது. இதுவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கெட்ட வாழ்க்கை என்பதை மறைமுகமாக அது அறிவிக்கிறது. எப்பொழுது நல்ல வாழ்க்கை வேண்டும் என்பதை நான் உணர்கிறேனோ, உள்ளத்திலிருந்து வெளியாவதை நான் உணர்கின்றேனோ, அது என்னுடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேனோ, அப்பொழுதே அது நமக்கு அறிவிக்கின்றது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை என்பதை நமக்கு அது அறிவுறுத்த வேண்டும். நல்ல பொருள்கள் நம்மிடம் இருக்குமானால் நான் நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றேன் என்று பொருள். என்னிடம் பொருள்கள் இல்லை என்று இருக்கும் பொழுது தரித்திரம் பிடித்த வாழ்க்கையாக இருக்கிறதே என்பதையும் நாம் உள்ளத்தில் அறிகிறோம். உள்ளத்தில் அறிகின்றோம், உள்ளத்தில் உணர்கின்றோம், உள்ளத்திலிருந்து ஒரு தேவை எனக்கு வெளிப்படுகின்றது. இவை அனைத்துமே இறைவன் நம்முடைய ஆன்மாவிலிருந்து நமக்காக அறிவிக்கக்கூடிய நற்செய்திகளாகும். ஒவ்வொருவரிடமும் இறைவனுடைய ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா இறைவனுடைய அனுமதியை கொண்டு நமக்கு நம்முடைய தேவைகளை தூய்மையான செய்திகளாக அறிவிக்கின்றது. உங்களுடைய தேவை இதுவாக இருக்கிறது. என்னுடைய தேவை என்னுடைய ஆன்மாவிலிருந்து என் மனதுக்கு அறிவிக்கப்படும் பொழுது இறைவன் உங்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கின்றான் என்பது பொருள். கண்களை மூடிய நிலையிலேயே குழந்தை பிறந்ததும் தாயின் மடியை நோக்கி செல்கிறது. இறைவன் அதற்கு உள் உணர்வு வகை அறிவிப்பதன் காரணமாக ஒருவர் மனதிலிருந்து நன்மையான தோற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அது இறைவனுடைய அனுமதியை கொண்டு அந்த ஆன்மா அவருடைய மனதுக்கு அறிவிக்கின்றது. அது நிகழும். பார்க்க முடியாத போது குழந்தை பிறந்த அந்த நிமிடம் முதலாக அதற்கான வாழ்க்கைக்கான மிகப்பெரும் ஞானம் கொடுக்கப்படுகின்றது. தாயின் மடியை நோக்கி செல்ல வேண்டும், எவ்விதம் பாலை அருந்த வேண்டும், புறையேறிக்கொள்ளாமல் எவ்விதம் விளங்க வேண்டும், எப்பொழுது மீண்டும் உங்களுடைய பசிக்காக மடியின் பக்கம் செல்ல வேண்டும், ஒவ்வொன்றையும் இறைவனுடைய ஞானம் அவர்களை வாழ்க்கைக்குரிய பாதையில் வழிநடத்துகின்றது. இதனை தாயோ தந்தையோ குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. கண்களையும் திறக்காத நிலையில் அது செல்கின்றது மடியை நோக்கி. தன் படைப்பை தான் வழிநடத்துவதற்கான பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிய வேண்டி சத்தியத்தை பல சமயங்களில் மீண்டும் மீண்டும் நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் நமக்கு இந்த உலகத்தினுடைய பாதை தெரிந்ததும் அதுதான் நம்முடைய அறிவு என்று முடிவு செய்து கொள்கின்றோம். அது என்னுடைய அறிவு, இனி இறைவன் தேவையில்லை. இறைவன் தேவையில்லை என்ற உணர்வு எப்பொழுது என்றால் நான் பெருமை கொள்ளும் பொழுது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமை கொள்ளும் பொழுது. இப்பொழுதும் கூட நான் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் கிடைத்துவிடுமா? உங்களுக்கு கை கால்கள் கொடுக்கப்படவில்லையா? நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாமா என்று கூறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். இறைவனை நம்புகின்றேன் என்று கூறினால் பரிகாசம் செய்பவர்களும் இருக்கின்றார்கள். இறைவனை நம்பிவிட்டால் மட்டும் போதுமா? இறைவனை தவிர உங்களையும் நம்புகின்றீர்கள். ஆக நம்மை இறைவனுக்கு இணையாக நாம் ஆக்கிக் கொண்டால் தவிர நாம் வாழ்வதற்கு வழியில்லை. இறைவனை மட்டும் நம்பினால் போதாது, நாமும் முயற்சி செய்ய வேண்டும். இறைவன் நம்மை பற்றி தெரிந்தவன், நமக்கு இறைவன் நமக்கு எப்படி உதவி செய்வான் என்பதும் நமக்கு தெரியும். ஆகவே இறைவன் தேவையில்லை, என்னுடைய சொந்த முயற்சி போதும் என்று ஒவ்வொருவரும் என்று பல நிலைகளில் தங்களை பற்றியே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாகவும் தங்களை இறைவனுக்கு தாங்கள் அறியாமலேயே இணைவைத்துக் கொண்டு வாழக்கூடியவர்களாகவும் இருக்கின்றமே தவிர இறைவன் ஒருவன் நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் எதனை அறிந்து வைத்திருக்கின்றேனோ எனக்கு மேலாக அறிந்து வைத்திருப்பான் இறைவன் இருக்கின்றான் என்ற அந்த ஒரு எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும். இருப்பினும் நாம் அவ்விதமாக கொள்பவர்கள் இல்லை. எனக்கு முடிந்துவிட்டால், ஒரு விஷயம் எனக்காக இல்லை என்று வழிகளை நான் அடைத்துவிட்டால் இறைவனிடமும் வழி இல்லை என்ற அளவுக்கு நாம் கவலை கொண்டு விடுகின்றோம். என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை, ஆனாலும் உள்ளுக்குள் இருந்து இறைவாக்கு இருக்கிறது, நீங்கள் நல்ல வாழ்க்கையில் வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்று இறைவன் நமக்காக அறிவிக்கக்கூடிய அந்த துல்லியமான உணர்வு நமக்கு இருக்கின்றது. நாம் அறிய வேண்டும், இறைவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றான் நேரடியாக. அவனுடைய ஆன்மா என்று தமிழில் கூறுவோம், அரபியில் ரூஹ் என்று கூறுவோம். இறைவனுடைய ஆன்மா உங்களிடம் இருக்கின்றது, இறைவனுடைய பேச்சு அதிலிருந்து உங்களுக்கு வெளிப்படுகின்றது. அதுவே சுயமாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக அந்த உணர்வானது இருக்கிறது. என்றென்றும் எப்பொழுதும் ஒவ்வொரு மூச்சிலும் இறைவன் உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றான், உங்களோடு இருக்கின்றான் என்பதை நாம் அறிய வேண்டும். எப்பொழுது எனக்கு தெரியும் என்று நான் பெருமை கொள்கின்றேனோ அப்பொழுது இறைவன் என்னை விட்டு விடைபெறுகின்றான். அவன் பேச்சு நிறுத்தப்படுகின்றது. இனி மனிதர்களுடைய பேச்சுக்களும் பார்க்கும் புத்தகங்களிலிருந்து அறிவாக நாம் கிடைக்கப்படுகின்றோம் என்ற பெருமையை கொண்டு நான் இதில் வாழ்ந்துவிடுவேன் என்ற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டும் நாம் வாழும் பொழுது இறைவன் விளக்கிவிடுகின்றான், அல்லது இறைவனை நாம் விளக்கிவிடுகின்றோம் தேவையில்லை என்று. இந்த காலத்திலெல்லாம் இறைவனை நம்பக்கூடாது. நமக்கு இறைவனை விட அதிகமாக நன்மைகளை பெறக்கூடிய பாதைகள் தெளிவாகிவிட்டன. ஆகவே இனி இறைவனை நாம் நம்புவது என்பது நம்முடைய தகுதிக்கு நல்லதல்ல, மனிதர்களுடைய கண்ணியத்திற்கு நாம் குறைந்தவர்களாக ஆகிடுவோம் இறைவனை மட்டும் நம்பும் பொழுது. இவ்விதமாக நாம் இறைவனை மறுத்தவர்களாக வளர்ந்து கொண்டு வருகின்றோம். இறைவன் நம் மீது பொறுமையாளனாக இருக்கின்றான். நன்மைகள் உள்ளத்தில் இறைவனால் அறிவிக்கப்பட அதை செவியேற்கும் தன்மை எனக்கு குறைந்துவிட்டது. பிறந்த குழந்தை முதலாக முதலில் நமக்கு கேள்வி புலன் தான் திறக்கப்படுகின்றது. கண்கள் பிறகுதான், 2-3 நாட்களுக்கு பிறகுதான் கண்கள் திறக்கின்றன. பார்வை புலன்களுக்கு 2ம் தர மதிப்பு அளிக்க வேண்டும். முதல் மதிப்பு செவி புலன்களுக்கு, அதில் தூய்மையானவற்றை மட்டும் கேட்க வேண்டும். அந்த ஒரு கேள்வி பிறரிடமிருந்து வரும்பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் எனக்காக அறிவித்த அந்த கேள்வியை நான் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டேனே, இதற்கு பொருத்தமானதாக இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும். அவ்விதமாக பொருத்தமாக இல்லை என்று நான் உணரும் பொழுது வெளிப்புற செவியேற்றலை மறுக்க வேண்டும். உள் உணர்வாக நான் செவியேற்றுக் கொண்டதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய வாழ்க்கைக்காக. யாராவது ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி, நல்ல பொருள்கள் என்னிடம் இருந்தால் நல்ல வாழ்க்கையை வாழ்கின்றேன், கெட்ட பொருள்கள் என்னிடம் இருந்தால் கெட்ட வாழ்க்கையை வாழ்கின்றேன், நல்ல உணவு இருந்தால் நல்ல உணவு உட்கொண்டிருக்கின்றேன், கெட்டுப்போன உணவுகளாக இருந்தால் நான் கெட்ட உணவை மேற்கொள்கின்றேன், எனக்கு பாதகங்கள் ஏற்படும் என்ற அந்த அச்ச உணர்வும் இருக்கிறது. இப்பொழுது அச்ச உணர்வு வரும்பொழுது பாதுகாப்பு தேடுங்கள் என்று உள்ளுக்குள் இருந்து உங்களுடைய இறைவன் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கின்றான். எனினும் நாம் அதை மேம்போக்காக எடுத்துக் கொள்கிறோம். வந்தால் பார்த்துக் கொள்ளலாம். வந்த பிறகு மனிதர்களிடம் நாம் செல்கின்றோம், நீங்கள் என்னை காப்பாற்றுங்கள் என்று. அவர்கள் கைவிடும் பொழுதுதான் இறைவனே என்று திரும்புகின்றோம். இறுதியாக இறைவனுடைய வாக்கு நிலைத்திருக்கும், உங்களுடைய மீட்சி என்னிடம்தான். ஒவ்வொருவருக்கும் தெரியும் இறைவனுடன் நாம் மீள வென்றிருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திற்கும் என்னுடைய முயற்சிகளைக் கொண்டு நான் மேற்கொள்ளும் பொழுது அது ஒரு நாள் இல்லை என்று ஆகும் பொழுது இறைவனே என்று திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இருக்கிறது. மனிதர்களெல்லாம் நம்பி இவர்களிடமிருந்து நான் நன்மையை பெற்றுக் கொள்வேன், இவர்களிடமிருந்து சுகத்தை நான் அடைந்து விடுவேன் என்று நாம் எப்பொழுது மனிதர்களை இறைவனுக்கு இணையாக நம்ப ஆரம்பிக்கின்றோமோ நம்முடைய நேரம் நிச்சயமாக கணக்கிடப்பட்டதாக இருக்கின்றது. ஒரு குறித்த காலத்தவணை வரையில் உங்களை வாழ வைக்கின்றான். ஒவ்வொரு இறைவனுடைய பாக்கியமும் நம்மை விட்டு நீங்கிவிடுவதில்லை. அவனை நாம் மறுப்பதன் காரணமாக உடனுக்குடன் அந்த பொழுதே நாம் தண்டனைக்கு உள்ளாவதில்லை. காலத்தவணையை நிச்சயமாக இறைவன் நிர்ணயிக்கின்றான். நம்மீது அவன் பொறுமையாளனாகவும் இருக்கின்றான். நல்லறிவுக்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களையும் பல சூழ்நிலைகளையும் ஏற்படுத்துகின்றான். இறைவனுடைய விதிக்கு மாறாக நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இறைவன் உங்கள் பொருட்டு தன் காரியத்தை முடித்துவிடக்கூடும். எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்தின் மீது செவிதாழ்த்தியவர்களாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தியை என்றென்றும் எப்பொழுதும் கவனித்தவர்களாகவும் உணர்ந்தவர்களாகவும் அதனையே நீங்கள் விரும்பி வேண்டியவர்களாகவும் இருக்க வேண்டும். நல்ல பொருள்கள் என்னிடம் இருக்கிறது, நல்ல வாழ்க்கையை நான் வாழ இருக்கின்றேன் என்பதற்கான ஆதாரம், அதற்குரிய அறிவு உணரும் தன்மை என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு நல்ல பொருளும் நிலைத்திருக்கும். எந்த ஒரு நல்ல பொருளும் கெடாது, எந்த ஒரு நல்ல பொருளும் தன் தரத்திலிருந்து இறங்காது. குழந்தை நல்ல விதமாக மறந்து கொண்டிருக்கிறது. கர்ப்ப பையிலும் சரி, எந்த நோய் நொடியும் தாக்கவில்லை, மறந்து கொண்டிருக்கிறது முழுமையான குழந்தையாக. பிறகு வெளியில் வருகின்றது. நம் அறிவை கொண்டு நாம் கவனிக்கின்றோம், குழந்தையுடைய உடல்நலன் குறைகிறது. இறைவன் ஒருவன் போதுமானவன் என்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு இறைவனிடமிருந்து கிடைக்கப்பெற வேண்டும். இந்த குழந்தையை எப்படி நான் வளர்க்க வேண்டும் என்பதை இறைவன் எனக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி குழந்தைக்கு பாலை எப்படி அருந்த வேண்டும் என்று அறிவித்தானோ அதே போன்றே இறைவனுடைய பாக்கியமிக்க உணர்வின் மூலமாக நான் இந்த குழந்தையை வழிநடத்த வேண்டும் என்று நாம் இறைவனுக்கு பயந்திருக்க வேண்டும். பால் பிடிக்கவில்லை என்று நாம் பார்க்கும்பொழுது மட்டும் பயப்படுகின்றோம். பால் கட்டி கொண்டு விட்டது, இனி என்ன செய்வது என்று பயப்படுகின்றோம். பேதியாகிறது, இப்படி என்ன செய்ய வேண்டும் என்று பயப்படுகின்றோம். இதெல்லாம் முன்பாகவே வரும் என்று தெரியாது. ஒரு குழந்தை என்று நாம் வளர்க்கும் பொழுது, நான் வளர்க்கின்றேன் என்று கூறும் பொழுது இவ்வளவு தீமைகளும் இதற்கும் மேல் அப்பாலும் நான் அறியாத கஷ்டங்களையும் என் குழந்தைகளுக்காக நான் அவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கின்றேன். அவர்களை வளர்க்கும் பொழுது அவர்களுடைய தீமைகளில் நான் அவர்களை ஆக்கிவிடுகின்றேன் என்பதையும் நாம் அறியாதவர்களா? அனைத்தும் தெரிந்திருந்தும் என் குழந்தை நான் பெற்றேன், நான் சுமந்தேன், நான் வளர்க்கிறேன், நான் ஆளாக்கப் போகின்றேன் என்றும் கூறுகிறார்கள். இறைவனை மறந்துவிட்டார்கள். இறைவனுடைய பயம் நீங்கிவிட்டது. ஆகவே அவர்களை வளர்க்கும் காலமெல்லாம் பயத்தோடு வாழ வேண்டிய சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்துகின்றான். காரணம், உள்ளட்சமுடையோட இறைவன் நேசிக்கின்றான். இறைவனுடைய உதவி இல்லை என்றால் என்ன கதியாகுமோ என்று நீங்கள் உங்களுடைய மனதில் கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு பொழுதும் மனிதர்களை நம்பி அவர்களை நாடி அவர்களுடைய உதவியை தேடிச் செல்லும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பொய்யாகின்றன. குழந்தை தவறிடுமோ என்று பயப்படுகின்றீர்கள். இரவு பூராவும் அழுகின்றீர்கள், முறையிடுகின்றீர்கள், காப்பாற்று என்று. மறுநாள் அந்த குழந்தை நல்லபடியாக ஆகும்பொழுது இணை வைக்கிறீர்கள், இந்த மருந்துதான் காப்பாற்றியது என்று. மகா நன்றி கட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் இறைவன் பொறுமையோடு இன்னும் சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். ஆனால் நாம் இப்பொழுது கேட்கின்றோம், ஏன் என் இறைவன் இப்படி என்னை சோதிக்கின்றான் என்று. அவனை மறந்துவிட்டு கொஞ்ச காலம் சுகமாக சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே என்ற இயக்கம் மட்டும்தான். இவனையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. எப்போது பார்த்தாலும் துன்பங்களிலும் அயற்சிகளிலும் உழைப்பினுடைய கேடுகளிலும் முயற்சிகளுடைய பாதகங்களிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பொய்யாகின்றன. என் இறைவனை இப்படி நினைவு கொள்ள வேண்டியிருக்கின்றது. அது மிக கஷ்டமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இறைவன் தன் புறத்திலிருந்து நன்மையை கொடுத்து அவர்களை மீள வைக்கும் பொழுது அப்பொழுதும் தான் இணை வைத்த அந்த டாக்டர்களையும் மறக்கவில்லை, மருந்துகளையும் மறக்கவில்லை. சுகமான பிறகும் ஒரு கோர்ஸ் கொடுங்க, ஒரு வாரத்தை கொடுங்க, பத்து நாளை கொடுங்க, திரும்பி வந்துடும் சுகமான பிறகு. அப்படி என்றால் எப்பொழுதும் மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் சுகமாக வேண்டும். இப்பொழுது எல்லா நோய்களுக்கும் மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், நீங்கள் அதிலிருந்து மீள வழியில்லை. நம்முடைய பெருமை இறைவனை விட்டும் நம்மை விலக்கிவிட்டது. உங்களுக்கு வாழ்நாள் முழுமையிலும் மாத்திரையை சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். நன்றறிவு கூற வேண்டும், வாழ்நாள் முழுமைக்கும் மாத்திரையை சாப்பிட வேண்டுமா அல்லது இந்த மாத்திரையினை முடிக்கும் வரையில் மாத்திரையை சாப்பிட வேண்டும்? இந்த மாத்திரையின் காரணமாக நான் சாகடிக்கும் படும் அந்த நேரம் வரையில் நான் மாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டுமா, அல்லது நீங்கள் வாடும் காலமெல்லாம் இந்த மாத்திரை உங்களை வாட வைக்கும் என்று தங்களுடைய வார்த்தைகளின் அலங்காரத்தை கொண்டு நம்ப வைக்கின்றார்களே, இதில் எது சரி? உணவு மருந்துகள் இந்த இரண்டில் மருந்து உயிரை கொல்லும் என்பது தெரியும், விஷம் என்பது தெரியும். உணவு உயிரோட்டம் வாட வைக்கும் என்று தெரியும். உணவுக்கு பத்தியமிடுகின்றார்கள், மருந்துகளை நீங்கள் உண்ணுங்கள் வாழ்வீர்கள் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் வாழும் வரையில் மாத்திரை சாப்பிடுங்கள், அதாவது இந்த மாத்திரைகளை சாகரிக்கும் வரையில் நீங்கள் மாத்திரை சாப்பிடுங்கள் என்று அர்த்தம். ஆனால் நாம் இந்த மாத்திரைகளால் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த கற்பித்தலை மேற்கொண்டு விட்டோம். கேடுகளுக்கு மேல் கேடுகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் மனிதர்களுடைய வழிமுறைகளை கொண்டு வாழும் காலமெல்லாம் இறைவனுக்கு விரோதமாகவும் துரோகமாகவும் நமக்கே எதிராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். செவியேற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தில் உங்கள் இறைவன் பேசுவதை செவியேற்றுக் கொள்ளுங்கள். எது சத்தியம்? நல் உணர்வுகளாக நீங்கள் உங்களுடைய பொருள்களில் என்றென்றும் குறைவு படக்கூடாது, நல்ல பொருள்களைக் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று உள்ளத்தில் இருக்கிறதா இல்லையா? உங்களுடைய பொருள்கள் என்றென்றும் குறையக்கூடாது, அது நல்ல பொருள். என்றென்றும் அது உங்களுக்கு நன்மையை அதிகரிக்க வேண்டுமே தவிர பாதகத்தை ஏற்படுத்திடக்கூடாது, உங்களுக்கிடையே பகைமையை ஏற்படுத்திடக்கூடாது. உங்களுடைய பணம் பொருள் அனைத்துமே உங்களுடைய பகைமையை ஏற்படுத்தும், உங்களுடைய வெறுப்பை ஏற்படுத்தும், உங்களுடைய பொறாமையை ஏற்படுத்தும், உங்களுடைய கோபதாபங்களை ஏற்படுத்தும், அவசரத்தையும் ஏற்படுத்தும். யார் முந்திக் கொள்வது பணத்தை சம்பாதிப்பது என்ற அடிப்படையில் இது உங்களுக்கிடையே நல்லெண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதா, அல்லது உங்களுக்கிடையே பகைமையையும் வெறுப்பையும் தீராத விரோதத்தையும் குரோதத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா என்பதை நீங்கள் அறிய வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய இந்த பணம் என்ற ஒன்று நல்லறிவுக்கு உட்பட்டதா நன்மையானதா என்று கேட்டால், நிச்சயமாக அது ஒன்றுதான் உங்களுடைய பகைமையும் விரோதத்தையும் கற்பிப்பது. அது ஒன்றுதான் மனிதர்களுக்குள்ளே நான் வாட வேண்டும், நீ கீழே கெட்டுப்போ, உன்னை நான் மன்னிப்போனாக இல்லை, பணத்தின் மீது ஒரு காலத்தோனை ஏற்படுத்திக் கொண்ட ஒரு ஒப்பந்தம் முடிந்துவிட்டால் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணத்தை திருப்பிச் செலுத்த முடியவில்லை, மிகவும் கொடியவர்களைப் போன்று நாம் அவர்களை பிடிக்கின்றோம். நாம் அறிவுமையினால் நமக்காக இறைவன் அனுமதித்திருப்பது வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளாக, அடிப்படை தேவையாக, வாழ்க்கைக்குரியதாக காற்று, தண்ணீர், அதிலிருந்து விளையக்கூடிய உணவின் விளைச்சல், காற்று, தண்ணீர், விளைச்சல்கள், இது மூன்றும் நீங்கள் படைப்பதில்லை, இறைவன் உங்களுக்காக படைக்கின்றான். அவ்வாறிருக்க எப்படி நாம் அதை அபகரித்துக் கொண்டு பதுக்கி வைத்துக் கொண்டு அதற்கு ஒரு விலை பேசி பிறகு அதை விற்பதும், அதற்காக மனிதர்களை அடிமைப்படுத்துவதும், உழைப்பு என்ற பெயரில் அவர்களை பெருமைப்படுத்துவதும், எவ்வளவோ சிக்கலான கெட்ட விஷயங்களை நல்லதை போன்று ஆக்கிவிட்டான். நமக்கு சுற்றிலும் நல்ல சக்திகளும் இருக்கின்றன, கெட்ட சக்திகளும் இருக்கின்றன. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை நான் விரும்பும் பொழுது நல்ல சக்திகள் சொல்கின்றன. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன்மையை நான் நம்ப மறுத்து மனிதர்கள் சொல்லை கேட்டு அதில் நான் விருப்பம் கொள்ளும் பொழுது கெட்ட சக்திகள் சொல்ந்து கொள்கின்றன. எந்த நேரமும் கவனமாக இருக்க வேண்டியது நான் நல்ல செய்திகளோடு நற்சக்திகளால் சூழப்பட்டிருக்கின்றேனா, அல்லது கெட்ட செய்திகளை மனதில் கொண்டு நன்மையை வெறுத்தவனாக தீமையான சூழல்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கான அறிகுறி உங்களுடைய கவலை. நீங்கள் வேதனையில் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றீர்கள், நீங்கள் தண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்கள். மனதிலிருந்து உங்களுடைய தண்டனை உடல் உறுப்புகளுக்கு பரவும் பொழுது நோய்களாகவும் பின்னர் உங்களுடைய உடல் அயற்சிகளாகவும் உங்களுடைய இயலாமையாகவும் மாறி இறுதியில் மனதளவிலும் சுகமிழந்து உடலளவிலும் கெட்டு நாம் வாழக்கூடிய அந்த துர்பாக்கியமான நிலையிலிருந்து நாம் இன்று பாதுகாக்கப்பட வேண்டும். இது உங்களுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். இது என்னுடைய எண்ணம் அல்ல, உங்களுடைய இருதயத்தில் இருப்பதை நீங்கள் உணர வேண்டிய ஒரு சக்தி உள்ளுக்குள் இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றது. இதுவரையில் அதனை கவனிக்க தவறினோம், இப்பொழுது நாம் அதனை கவனிக்கிறோம். குறைவில்லாத நல்வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பது உங்களுடைய விருப்பமாக இருக்கும் பொழுது, ஆம் சத்தியமாக குறைவில்லாத வாழ்க்கையில் நான் வாழ விரும்புகின்றேன், என்னுடைய பணமோ குறைபட்டதாக இருக்கின்றது, நிறைவாக இல்லை, என் மனதுக்கும் நிறைவாக இல்லை, என்னுடைய தேவைகளுக்கும் அது உகந்ததாக இல்லை. எனவே உங்களுடைய தேவை என்ன, எப்பொழுது என் இறைவன் எனக்கு அனுமதித்தால் தவிர என்னுடைய நன்மைகளில் நான் விளங்க முடியாது என்பது என்னுடைய தேவை. என் இறைவனே, உன்னை பற்றி நீ எனக்கு அறிவிப்பாயாக. யாரை பற்றி யார் அறிவிக்க முடியும் இறைவன் அறிவித்தால் தவிர? உங்களை பற்றியே, உங்களுடைய தேவைகளை பற்றியே அவன் அறிவித்தால் தவிர பசியும் கிடையாது. உலக வாழ்க்கையில் எப்படி ஒருவர் மற்றவருக்கு துணை புரிய வேண்டும் என்ற அந்த உணர்வும் இருக்காது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அந்த வகையில் நீங்கள் செயல்படவும் முடியாது. மனம் வெறுமனே ஆகிவிடும். உள்ளத்திலிருந்து உங்களுக்கான வழிகாட்டுதல், நீங்கள் காலை கடன்களை முடிக்க டாய்லெட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வு வரும். பிறகுதான் நீங்கள் செல்ல வேண்டும். உணர்வு இல்லை என்றால் இருந்த இடத்திலேயே நாம் நாசமாகி போவோம். அந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். எல்லா வழிகளும் இருக்க, கேள்வி வாயிலாக கேட்ட மனிதர்களிடமிருந்துள்ள வழிமுறைகள் மூடப்பட எனக்கு எல்லாமே ஸ்தம்பித்து விட்டது, அஸ்தமித்து விட்டது என்று நான் எண்ணுகின்றேன். இங்கு நான் தடம் பண்ணி விட்டேன். முடிவாக நான் இருந்து இறைவனிடமிருந்துள்ள அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய சக்தி இழந்து விட்டேன். நம்பிக்கை கொள்ளக்கூடிய சக்தி இழக்கும் பொழுது கேள்வி ஞானங்களை நான் இழந்து விட்டேன். அறிவு வளரக்கூடியதாக இருக்கின்றது, ஞானங்கள் முழுமை பெற்றதாக இருக்கிறது. நம்முடைய அறிவு எல்லாமே இன்றைக்கு நாளைக்கு வளர வேண்டும், நாளைக்கு மறுநாளைக்கு வளர வேண்டும், ஒவ்வொரு நாளும் அதை வளர வேண்டும். என்றென்றுமே அது அறிவுரையானதுதான். உலகம் முடியும் நாள் வரையிலும் சரி, இன்னும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் சரி, அப்பொழுதும் வளரத்தான் வேண்டும் அறிவு. ஆகையினால் எப்பொழுதுமே இந்த அரைகுறையான அறிவை நம்பி நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தரங்கேற்றது என்பதை உங்களுடைய உள்ளம் அறிவிக்கிறது. இருந்தாலும் நாம் அதில்தான் பெருமை கொள்கின்றோம், இதை விட்டால் வழியில்லை என்று. குறைபட்ட வாழ்க்கையை விட்டால் வழியில்லை என்று நாம் அந்த வழிமுறையை, மனிதனுடைய வழிமுறைகளை, கல்வி அறிவு, படிப்பறிவு, பள்ளிக்கூடங்களின் அறிவு, கல்விச்சாலைகளின் அறிவு என்று நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு குறைபட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்று நீங்கள் அதில் வாழும் பொழுது, அப்பொழுதாவது இறைவனே எனக்கு நிவர்த்தியாக, நான் நிறைவான மனதை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை எனக்கு நீ அருள்வாயாக என்று கேட்டிருக்க வேண்டும். அதாவது உள்ளத்தில் உரைப்பதை நாம் செவி ஏற்றிருக்க வேண்டும், அது பேசுவதை நாம் கேட்டிருக்க வேண்டும். நாம் அவனிடம் கேட்பதல்ல, உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படுவதை நீங்கள் கேட்க வேண்டும். எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்று உள்ளத்தில் அறிவிக்கப்படுகின்றது, அதை வெளியில் சொல்லாதீர்கள், உள்ளத்தில் அறிவிப்பதை கேட்டுக் கொள்ளுங்கள். இதற்கு நிகராக யாராவது இருக்கின்றார்களா நமக்கு நன்மையை கொடுக்க என்று பார்க்கும் பொழுது ஒருவரும் இல்லை. பொய்யான வாக்குகளை கொடுக்கின்றார்கள், உங்களுக்கு நோய்கள் வராமல் நான் காப்பாற்றி விடுவேன், எங்களிடம் நீங்கள் ஏற்கனவே பணம் செலுத்தி நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் காப்பீட்டை நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம். பணம் கொடுத்தால் உயிர் கிடைத்துவிடுமா? அறிவிருந்தால் உயிர் வாழ முடியுமா? உள்ளம் என்ன கூறுகிறது? மனிதர்களுடைய அறிவை நம்பினால் உயிர் பிழைத்துவிட முடியும் என்று நீங்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். பார்த்தும் புறனாகவில்லை, கேட்டும் தெளிவாகவில்லை, இருதயங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இல்லை, இறை வாக்கும் அங்கு இல்லை. எனவே நாம் நட்ட நடுரோட்டில் நிற்கதியாக விடப்பட்டுவிட்டோம், வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டோம். வீட்டிலும் வாழ முடியாது, ஆஸ்பத்திரிகளிலும் வழியில்லை, தொழிற்சாலைகளிலும் வழியில்லை, என்ற முயற்சிகளிலும் தோல்வி, நடுரோட்டில் நான் நிற்கிறேன். அந்த நிலைதான் இப்பொழுது நிலை ஏற்படும் என்பதை நான் அறிகின்றேன். இப்பொழுது நான் வீடுகளில் வசிக்கூடிய நிலையில் இருந்தாலும் எனக்கு இறைவனை மறுத்து என்னுடைய வழிமுறைகள், என்னுடைய மனிதர்களுடைய வழிமுறைகளை மட்டுமே நான் நம்பி வாழ்வேனேயானால் அது போதுமானது, என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் என்று நான் எப்பொழுது எண்ணுகின்றேனோ நிச்சயமாக இறை உணர்வுகளிலிருந்து நான் விலகிவிட்டேன். செவியேற்றுக் கொள்ளுங்கள். எது உங்களுடைய இருதயத்தில் நன்மையாக அறிவிக்கப்படுகின்றதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு, நாளைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம். அதை தவிர்த்து நீங்களாக கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை நிச்சயமாக பயனற்று போகும். இறுதியில் எதுவும் இல்லாமல் இருக்கும் பொழுது அங்கு இறைவனுடைய பேச்சும் நின்று போகும். நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டதாக அர்த்தம். நம்பிக்கை என்பது என்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது, என்னுடைய வழிமுறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. என்னுடைய வழிமுறைகளில் இதனை நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்று தெரிகிறது. என்னுடைய முயற்சிகளில் எந்த திசையில் போக வேண்டும் என்பதும் இந்த தேவைக்குரியதாக நான் பார்க்கவில்லை. எந்த மனிதரும் எனக்காக இந்த தேவை நிறைவேற்றுவார் என்றால் அவரவர்களுக்கே குறைபட்ட வாழ்க்கை உண்டு. அவரவர் பாடே, அவர்களுடைய பலுவே, அவர்களுடைய சுமையே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கின்றது. நிச்சயமாக இவர்கள் எனக்கு வழி வகை செய்ய சக்தியற்றவர்கள், எனக்கு உதவி புரியவும் சக்தியற்றவர்கள், என்னுடைய பாதுகாப்புக்கும் இவர்கள் இல்லை என்பதை நான் அறிகிறேன். அப்பொழுது இது வேண்டுமா வேண்டாமா என்பதுதான். நான் அறிவித்த இந்த வாழ்க்கைதான் உங்களுக்காக நான் விதித்திருப்பது. இது உங்களுடைய நல்வாழ்க்கையாக அமைய வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால், ஆசையாக இருக்குமானால் இது அழகான வேண்டுதல் ஆகும். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. அவன் உங்களுக்காக தன்புறமிருந்து ஒரு நற்செய்தியை கொடுத்தான். நீங்கள் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டீர்கள். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே வேண்டுதல் முடிந்துவிட்டது. பிறகு நான் வழியை பார்க்கின்றேன், நீங்கள் கடவுள் இல்லை என்பதை அறிய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை அறிவித்தவன் அவன், உங்களை வழிநடத்தப் போகிறவன் அவன்தான். எப்படி குழந்தையை வழிநடத்துகின்றானோ, பிறந்த குழந்தைக்கு தன் தாயின் மடியை நோக்கி அவர்கள் செல்வதையும் வாய் சூப்பி குடிப்பதையும் புறையறி கொள்ளாமல் விழுங்குவதையும் யார் வழிநடத்துகின்றனோ, அப்படியே உங்களை இறுதி காலம் வரையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற அந்த பணிவு இறைவன் முன்பாக இருக்க வேண்டும். எனக்கு சில வழிகள் தெரிந்திருந்தாலும் பெருமையை கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று வாழாமல் இறைவனுக்கு முற்றிலுமாக அடிபணிந்தவனாக சரணாகதி அடைந்தவனாக நீ எனக்கு வழிகாட்டவில்லை என்றால், இன்னும் நீ என்னை வழிநடத்தவில்லை என்றால் நான் நற்பேரிழந்தவனாக ஆகிவிடுவேன், நஷ்ட வழிகளில் ஆகிவிடுவேன், என்னை பாதுகாத்துக் கொள்கிறவனே என்ற அந்த ஒரு எண்ணம் என்றென்றும் நம் மனதில் இருக்க வேண்டும். இது கும்பிடுதலாகும், இது தொழுகையாகும், இது ஜபமாகும், இது பிரார்த்தனையாகும். பேரை எது வேண்டாலும் வைத்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு நீங்கள் பணிந்தீர்களா அல்லது எனக்கு தெரியும் என்று நீங்கள் முனைந்தீர்களா, இவ்வளவுதான். உங்களுடைய இருதயத்தில் இறைவனுடைய ஆலயமாக அவனுடைய பேச்சுக்குரிய தூய்மையான ஸ்தலமாக புண்ணியஸ்தலமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மனிதர்களுடைய பேச்சுக்களை உள்ளுக்கு கொண்டு வர வேண்டாம், இருதயத்தில் நுழைவிக்க வேண்டாம். இறைவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு கஷ்டத்திலும் சுகமாக வேண்டும் இறைவனுடைய வார்த்தை. ஏனென்றால் மனிதர்களுக்கு சாத்தியமில்லை, மனிதர்களால் தான் இந்த கஷ்டமே எனக்கு வந்தது. மனிதர்களுக்கு சாத்தியமே இல்லை என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, மிக அழகான செய்தியாக உங்களுடைய இருதயத்தில் இறைவன் அமைக்கும் பொழுது, அந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தியவர்களாக, அவனுடைய வாக்கு உண்மையானது, அவன் எல்லா வழிகளையும் அறிந்திருப்பவன், ஆக அவனுடைய அனுமதியின்றி இந்த திசையில் அனுபலவும் என்னால் அசைய முடியாது என்ற அந்த ஒரு வேட்கையை கொண்டும் சத்தியத்தைக் கொண்டும் நான் அவனுக்கு முற்றிலுமாக அடிபணிந்தவனாக, என் இறைவனே நீ எனக்கு அளித்த வாக்குறுதியை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன், நிச்சயமாக நீ அதற்காக குறிப்பிட்டுக் கொள், இனி நான் அதன்பால் எந்த வழியையும் மனிதர்களுடைய அறிவை கொண்டு மேற்கொள்ள மாட்டேன். நல்ல பொருள்கள் உங்களுக்கு வேண்டும், உதாரணம் நல்ல பொருள்களோடு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இருக்கும் பொழுது நன்மையான பொருள்கள் இறைவனிடமிருந்து வந்தால் தவிர கிடையாது, அது என்றென்றுமே அழிவில்லாதது. இறைவனிடமிருந்து வருமானால் அது என்றென்றுமே அழிவில்லாதது. எப்பொழுது நாம் அறிவை கொண்டு தீண்டுகின்றோமோ அப்பொழுது அது கரைப்பட்டு உங்களிடமிருந்து நீங்கக்கூடிய அந்த தேய்மானத்தை, அந்த தேய்பிறையினுடைய அந்த விதமாக ஒன்றுமே இல்லாத நிலைக்கு ஆகிவிடக்கூடிய அளவுக்கு நாம் ஆகிவிடுகின்றோம். நம்முடைய பெருமையை கொண்டு ஒரு நன்மையில் வாடும்போது, இதனை நான் சம்பாதித்தேன் என்று கூறும் பொழுது, நான் சம்பாதித்தேன் என்று கூறும்பொழுது இறைவன் நிச்சயமாக கேட்டுக்கொண்டான். இது மிகப்பெரிய வார்த்தை, பெருமைக்குரிய வார்த்தை. இவர் சுகமாக வாழ விரும்பவில்லை, பெருமை கொண்டு வாழ விரும்புகின்றார்கள். ஆகவே பெருமை கொள்வோருக்கு இறைவனிடம் எந்த நெருக்கமும் கிடையாது. பெருமை என்ற ஒன்றை விட்டு விலகும் வரையில் அவர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள பாதுகாப்பும் உதவியும் நிறுத்தப்படுகிறது என்பதையும் நாம் அறிய வேண்டும். அதிலிருந்து ஒரு சொற்பமான வேதனையை நாம் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது, சிறுக சிறுக படிப்படியாகத்தான் உங்களுக்கு அந்த வேதனைகளை பெருக்கிக் கொண்டு வருகின்றான். உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் மறுநாள் அதிகமாகின்றது. ஒவ்வொரு முயற்சிக்கும் பிறகும் உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாகின்றன, நோய்கள் அதிகமாகின்றன. இறுதியில் நோய்கள் தீராது வாழ்நாள் முழுமைக்கும். ஆனாலும் அதன் மருந்துகளுடைய கஷ்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இந்த மருந்து நிறுத்த வேண்டும் என்ற அளவுக்கு கூட நம்பிக்கை இருக்காது, நல்லறிவு இருக்காது. இந்த மருந்துகளால் இவ்வளவு கேடுகள் ஏற்படுகின்றன என்பதை நாம் விளக்கிச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒவ்வொருவருக்கும் தெரியும். அவ்விதமாக இருக்கும் பொழுது இந்த மருந்துகள் தான் எனக்கு நன்மைகள் இருக்கிறது என்று உங்களுடைய கெட்ட அறிவு, உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய கெட்ட அறிவு உங்களுக்கு அறிவுறுத்தும். அதனைத்தான் நீங்கள் நம்ப முடியும். ஏனென்றால் நல்ல சக்திகள் வெளியாகிவிட்டன, உங்களை விட்டும் தொலைவிலாகிவிட்டன. நீங்கள் அதை பார்க்கவும் முடியாது, நம்பிக்கை கொள்ளவும் முடியாது, அது வெகு தொலைவு. மனிதர்களிடம் நான் அறிவை தேடும் பொழுதும் வழிமுறைகளை தேடும் பொழுதும் நான் இறைவனை விட்டு விலகிவிட்டேன். என் உள்ளத்திலிருந்து நான் என்னுடைய இறைவனுடைய செய்தியை கேட்கும் பொழுது அவன் நேரடியாக என்னிடம் பேசுகின்றான் என்பதை அறியாத வரையில் நீங்கள் அவன் நம்பிக்கொள்ள முடியாது. இறைவன் படைப்பாளன் என்பது நமக்கு தெரியும். காப்பீடிப்போனா தன் படைப்பையே, அல்லது புதிதாக படைப்போனா, புதிதாக படைப்போன் தான் படைப்பாளன். ஆகவே உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையாக ஒரு விஷயத்தை அறிவித்துவிட்டு இந்த சுகமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு என்று இறைவன் கூறிய பிறகு, நீங்களாக இதுவரையில் கற்பனை செய்த நீங்கள் பார்த்த வாழ்க்கையில் ஒரு வடிவத்தை அமைத்துக் கொண்டு அதில் வாழப்போகின்றீர்களா, அல்லது இது இல்லை, இறைவன் எனக்காக அமைப்பது ஒரு புதிய வடிவத்தை கொண்டிருக்கக்கூடிய புதிய உலகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று நீங்கள் நம்ப வேண்டும். ஆனால் நாமோ அதனை உடனே உருவமாக்கிவிடுகின்றோம். நல்ல வாழ்க்கை என்றால் எனக்கு தெரிந்த வரையில் வசதியான வாழ்க்கை என்பது சில உலகத்தினுடைய பொருள்களை வைத்துக் கொண்டு நான் வாழக்கூடிய வாழ்க்கை தான் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். பணம் கிடைத்துவிட்டால் நல்ல வாழ்க்கை என்று. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கே கெட்ட வழிகளை தவிர உங்களால் நீங்கள் அதனை உபயோகித்தால் தவிர அதில் நீங்கள் நுழைந்து அதிலேயே கெட்ட வாழ்க்கையாக கெட்ட மனிதர்களாக கெட்ட மனிதர்களோடு சேர்ந்து கெட்ட வழிமுறைகளையும் இறைவனுக்கு துரோகமான பாதைகளையும் கொண்டு மட்டும்தான் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். யாராக இருக்கட்டும், ஒரு டாக்டர் நோயாளி வரும்பொழுது நான் குணப்படுத்துவேன் என்று கூறுகிறார், எழுதி கொடுங்கள் என்று கேட்டால் எழுதி தர மாட்டேன், நீ எழுதி கொடுத்துட்டு வா, நான் உனக்கு பொறுப்பில்லை. இதைவிட துரோகம் என்ன இருக்க முடியும்? ஆனால் டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட். இதைவிட பெருமை அகம்பாவம் என்ன இருக்க முடியும்? இந்த மனிதர்களை நாம் நம்பினோமே, நம்முடைய நல்லறிவுக்கு என்ன கேடு? ஆகவே உங்களுக்கும் நோய்கள் தீராது, உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த நோய்கள் பரவும், வம்சம் வம்சமாக துவம்சம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாம் நம்முடைய பாதையை மாற்றிக்கொண்டோம். சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக நாம் ஆகிவிட்டோம். டாக்டர்களை நம்பியதன் காரணமாக அவர்கள் கொள்ளைக்காரர்கள் என்று தெரிந்த பிறகும், நல்லறிவு கிடைத்த பிறகும் வேறு வழி இல்லை, ஆக நான் இறைவனை நம்புவதற்கு வழியே கிடையாது, மனிதர்களை நம்புவதை தவிர, ஆகவே நான் எழுதி கொடுத்துவிட்டு அவர்களிடமே போய் தஞ்சமடைந்து விடுகின்றேன், நீ என்னை காப்பாற்று அல்லது கொலை செய், நீ என்னை கொலை செய்துவிட்டால் நான் என்னையே கொலை செய்து கொண்டேன், காப்பாற்றிவிட்டால் நீதான் காப்பாற்றினாய், நீயே தெய்வம், அந்த தெய்வமும் நாளைக்கு அழியும். தங்களுக்கு தாங்களே ஆயிரம் வியாதிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டுகளும். இவர்களை நம்புகின்றோமே எவ்வளவு கேடு என்பதை நான் அறியக்கூடிய பக்குவத்திலிருந்தும் தூர வீசி எறியப்பட்டுவிட்டேன். ஏனென்றால் மனிதர்களை இணைவைத்ததன் காரணமாக இறைவனுடைய பேச்சு அங்கு இல்லை. இறைவனுடைய பேச்சு இருக்கும் காலமெல்லாம் நன்மையான வாழ்க்கை நிச்சயமாக உண்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்டங்கள் முடிவுக்கு வரும். இறை நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கும் வரையில் எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை ஓரளவுக்கு இருக்கிறது. குறிப்பாக மனிதர்கள் கைவிட்ட பிறகு இறைவனே என்று கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையிலாவது இருக்கிறது. எனவே துன்பத்தோடு இன்பம் கலந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதிகமான துன்பமும் சொற்பமான இன்பமும், எந்த அளவுக்கு இறை நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு சுகமும், எந்த அளவுக்கு மனிதர்களை நம்புகின்றோமோ அந்த அளவுக்கு பெருந்துன்பமும், துன்பமும் இன்பமும் கலந்த வாழ்க்கை. இந்த இன்பம் முழுமையாக முடிய துன்பத்தில் நாம் இறக்க வேண்டியிருக்கின்றது. இந்த இறைவனுடைய நம்பிக்கை வீர துன்பங்கள் குறைகின்றது. நாம் இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் இறைவன் நம்மை கைப்பற்றும் பொழுது திருப்தி அடைந்த ஆன்மாவாக நம்முடைய ஆன்மா வெளியேறும். எனவே உங்களுடைய இறை நம்பிக்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதனை இறைவன் நம்பிக்கை கொள்ள சொல்கின்றான் என்றால், நான் படைப்பவன் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு கொடுத்த சில நன்மையான விஷயங்கள் அருவமானவை, அதை நீங்கள் உருவமாக்காதீர்கள், பிறகு அதன் வழிபடாதீர்கள், உருவ வழிபாடு கூடாது. உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மூச்சும் என்னுடைய பேச்சாகும். அந்த மூச்சிலிருந்து இறைக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரோட்டமும் என்னுடைய அனுமதியை கொண்டே நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த உங்களுடைய சுவாச பைகளை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். கெட்ட சக்திகளை கொண்டு இறையக்கூடிய சுவாசம் வேண்டாம், பெருமூச்சிடக்கூடிய சுவாசம் வேண்டாம், பொறாமைப்படக்கூடிய சுவாசம் வேண்டாம், பெரும் சத்தமும் கோபமும் கொண்டு அரற்றக்கூடிய அந்த பேச்சும் வேண்டாம். சமாதானமான பேச்சை நீங்கள் விரும்புங்கள். எந்த அளவுக்கு சமாதானமான பேச்சு விரும்புகின்றீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை திருத்தியிருக்கின்றான். எந்த அளவுக்கு உங்களுடைய ரகசியத்தில் இறைவனுடைய அச்சம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை பற்றி திருத்தியிருக்கின்றான். எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை கண்ணிப்படுத்துகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுவாசத்தை இலேசாக்குகின்றான், உயிரோட்டம் மிக்கதாக ஆக்குகின்றான். எனவே அந்த உயிரோட்டத்திலிருந்து பிறக்கக்கூடிய அந்த மூச்சும் அந்த சுவாசமும் எந்த நோயையும் உடலில் தங்கவிடாது, நல்லறிவையும் பெருக்கும். நம்பிக்கை என்பது நீங்கள் அறியாததன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் அறிந்து வைத்திருப்பதன் மீது நம்பிக்கை என்ற ஒன்றில்லை, அபகரிப்பு மட்டும்தான். இது எனக்கு வேண்டும், ஒரு பொருள் வேண்டும், போய் அபகரிக்க வேண்டியதுதான் அல்லது திருட வேண்டியதுதான் அல்லது பொய்யை கூறி, வியாபாரத்தில் நாம் பொய் கூறாமல் வியாபாரம் இல்லை, அந்த பொய்யை கூறி சம்பாதிக்க வேண்டியதுதான், மற்றபடி வழி இல்லை. வியாபாரி தந்திரமாக பேச வேண்டும் தன்னுடைய வாடிக்கையாளர்களிடம், எனக்கு அடக்கமே இவ்வளவுதான் என்று 100 மடங்கு அதிகமாக லாபம் வைத்துவிட்டு, தனக்கு அடக்கமே இவ்வளவுதான், எனக்கு நஷ்டம்தான் என்று கூறிக்கொண்டு 100 மடங்கு லாபம் வைத்து விட்டுவிட்டு தங்களுடைய பொருட்களை சம்பாதிக்க வேண்டும். நயவஞ்சகமும் துரோகமும் இல்லாமல் மனித வாழ்க்கையில் எந்த விதமான வழியும் இல்லை, நல்லவனாக இருந்தால் வாழ முடியாது என்று நீங்கள் கூறுவீர்கள். வெகுளியாக இருக்கின்றான் என்று அவனை பரிகாசமும் செய்வோம், நல்லவனாக இருப்பவனை. நேர்மையாக வாடும்பொழுது இவன் வாட தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன் என்று அவனை குறை கூறுவோம், ஏளனம் பேசுவோம். பேசவும் மாட்டோமா? பிழைக்க தெரியாதவன், சூதுவாது தெரியாதவன், நேர்மை நேர்மை என்று சொல்லிக்கொண்டு தன் வாழ்க்கையை பாழாக்கிக் கொண்டிருக்கின்றான், இப்படியெல்லாம் இருந்தால் உருப்பிட முடியாது என்று மனிதர்களுடைய ஏச்சையும் பேச்சையும் இலக்காரத்தையும் பரிகாசத்தையும் நாம் கேட்டவர்களாக வேறு வழியில்லாமல் அவர்களை சார்ந்தும் வாடுகின்றோம். அல்லது உண்மையிலேயே பாதுகாக்கப்பட்டவர்கள் அந்த சமுதாயத்தை விட்டும் அந்த குடும்பத்தை விட்டும் வெளியேற்றப்படுவார்கள், தூக்கி வீசி எறியப்படுவார்கள், பரிகாசிக்கப்படுவார்கள், பிழைக்க தெரியாதவன், ஒடிந்து போ என்றும் கூறுவார்கள். பொய் சொல்ல மாட்டேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன், எப்படி வாட முடியும், உன்னை நம்பி என்னால் வாட முடியாது என்று அறுத்துக்கொண்டு ஓடக்கூடிய மனைவிமார்களும் உண்டு. இவ்விதமாக நாம் இந்த உலகத்தில் வாட வேண்டுமென்றால் தவறுகளையும் இறைவனுக்கு விரோதமான போக்குகளையும் கொண்டு மட்டும்தான் வாழ முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நல்லவனாக இருந்தால் வாழ முடியாது, இதுதானே சத்தியம். ஆக நமக்கு நன்மையாக வாழக்கூடிய வழிமுறைகள் இல்லை என்பதும் தெரிகிறது. ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள், நல்ல வாழ்க்கை வேண்டும், நல்ல நம்பிக்கை வேண்டும், நல்லறிவு வேண்டும், இவர்கள் அனைவரையும் மிகைக்கக்கூடிய ஒரு பாதை எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பும்போதுதான் இறைவனிடமிருந்து நல்லறிவு பெறுகிறது. அந்த நல்லறிவுக்காக உங்களுடைய சன்மானம் முடிவில்லாத சன்மானமாக இருக்கும் இறைவனிடமிருந்து. மனிதர்களுடைய அறிவை நம்பி நாம் வாழ பழகிக் கொண்டோம். இப்பொழுது இறைவனை நம்பி வாழக்கூடிய தேவையை உணர்கின்றோம். நம்பிக்கை என்பது நீங்கள் அறியாததன் மீதும் உங்களுக்கு வழி இல்லாததன் மீதும் நமக்கு உண்டு என்று நம்பிக்கை கொள்வது நம்பிக்கையாகும். நான் அறிந்து வைத்திருப்பதன் மீது நான் நம்பிக்கை கொள்வது என்பது நான் அதை அடைய விரும்பி மனிதர்களுக்கு எதிரான தீமையான சூழ்ச்சிகளை மேற்கொள்வதும் இறைவனுக்கு விரோதமான போக்கை கொண்டு நயவஞ்சகமாக நான் மனிதர்களிடமிருந்து அபகரிப்பதும். இது என்னுடைய தொழில் ரகசியம் என்றும் சம்பாத்தியம் என்றும் கூறுவேன். நம்பிக்கை கொண்ட மக்கள் தாங்கள் அறியாத ஒன்று வழிகளை அறியாத நிலையில் நன்மையை விரும்புவது நம்பிக்கையாகும். நன்மைக்காக உருவமும் கற்பிக்காதீர்கள், எங்கோ நீங்கள் அமைத்துவிடுவீர்கள், பிறகு அதன் பதிவு செல்வீர்கள். இறைவன் அமைத்து அதில் உங்களுக்காக அமைத்திருக்கின்றான், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அவசரப்பட வேண்டாம், அவசரத்தில் தவறும். எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட வேண்டாம், ஏனென்றால் உங்கள் கண் முன்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது வளர்ந்து ஒரு தகுதி அடையும் வரை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு விதையை நீங்கள் நட்டுவிட்டீர்கள், அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், வளரவில்லை. 4 நாள் 5 நாட்கள் ஒரு நாள் காலையில் பார்க்கும்போது திடீரென்று இலைகள் விட்டிருக்கும். நீங்கள் பார்க்க முடியவில்லை, அவசரம் படுகிறீர்கள். அந்த அவசரம் நீங்கும் பொழுது இந்த 5 நாட்களும் வளர்வதை பார்க்கவில்லையே, அதையும் பார்க்க முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஃபேன் ஓடும்பொழுது 3 ரெக்கை தெரியும். அது ஓடும்போது எத்தனை ரெக்கை தெரியும்? ஏனென்றால் வேகமாக அவசரமாக சுற்றுகின்றது. ஒன்றுமே இல்லை என்று கையை விட்டு பார்த்தா தெரியும், கை அண்டு போகும். இவ்விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அவசரப்படும் பொழுது நாம் தகர்த்துவிட்டு செல்கின்றோம். ஒன்றுமே இல்லையே இருக்கிறது, ஒன்றுமே இல்லையே உருவாகி கொண்டிருக்கிறது. படைப்பவன் உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றான், அதை நற்செய்தியாக முன்னமேயே அனுப்புகின்றான். நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டிய நம்பிக்கையாளர்களுக்கு மட்டும்தான் அவனுடைய அனுகிரகம் உண்டு, அவனுடைய பாதை உண்டு, அவனுடைய நன்மைகள் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டி ஒரு காலத்தவனை ஏற்படுத்துகின்றான். உங்களுடைய பார்வை புலன்களை கேட்டுவதற்காக வேண்டி செவியேற்பவர்களுக்கு முதலாவதாக அந்த தன்மை புரிய வேண்டும். பிறந்த நாள் முதலாக முதல் செவி புலன் என்பது செவியை திறப்பதுதான். மனிதர்களுடைய பேச்சுக்களை கேட்க முடியும். கண்களை திறப்பது 3 நாட்களுக்கு பிறகு. செவியேற்பது முதலாக இருக்க வேண்டும். பார்த்தாதான் நம்புவேன் என்பது நம்முடைய வழக்கமாக ஆகிவிட்டது. ஆகவே செவியேற்கும் பொழுது இதனை நான் செவிட்டுத்தனமாகவே கேட்கின்றேன், நான் பார்ப்பதோ குருட்டுத்தனம், இது இறைவன் படைப்பதாக இல்லை, இறைவன் எனக்காக அமைத்ததாக இல்லை, நானாக கற்பனை செய்து கொண்டது, இதன் அளவில் இறைவன் என்னை அனுமதிக்க மாட்டான், ஏனென்றால் அவன் எனக்காக படைக்க இருப்பது புதிய படைப்பாக இருக்கின்றது. ஒரு சின்ன விஷயம் கண்டுபிடிச்சிட்டா புதிய கண்டுபிடிப்பு உலகம் பூராவும் புகழ வேண்டியிருக்கிறது. உலகம் அடைகிற வரைக்கும் இவர் இதை கண்டுபிடித்தார் என்று கூற வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றான். அவனை பற்றி கவலையும் இல்லை, அவனை பற்றி அக்கறையும் இல்லை. உங்களுக்காக இந்த காற்றை படைத்துக் கொண்டிருக்கின்றான். இந்த காற்று எங்கிருந்து வருகிறது தெரியுமா? இது பழைய காற்றை புதுப்பிப்பதா, புதிய காற்றாக உருவாகி வருகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும், கவனிக்க வேண்டும். இல்லை, புதிய காற்றுதான். எங்கிருந்து படைக்கப்படுகிறது தெரியாது. அந்த காற்று இல்லை என்றால் அரை நிமிஷம் வாழ முடியாது. என் இறைவனே, உன்னை தவிர எனக்கு கதி இல்லை என்ற அந்த சரணாகதி இருதயத்தின் மீது உங்களுடைய சுவாச பைகளில் அமைய வேண்டும். அவனைத் தவிர இல்லை என்பதை, இந்த விதமாக அவனைத் தவிர இல்லை என்ற அந்த சுவாசத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு மூச்சிலும் உயிரோட்டம் பிறக்கிறது. அந்த உயிரோட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை லேசாகும், உங்களுடைய கவனம் சிறக்கும், அதன் காரணமாக உங்களுடைய அறியும் திறனும் ஞானங்களும் அதிகரிக்கும். அறிவு என்பது வளரக்கூடியது. நீங்கள் ஞானங்களால் வாழ்வதற்காக ஞானங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஞானம் என்ற ஒரு வார்த்தையும் அறிவு என்ற வார்த்தையும் நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஞானம் என்பது என்ன, அறிவு என்பது என்ன என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அறியாதவர்களாக இருக்கின்றோம். நம்பிக்கை வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால், ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கை வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் வேண்டும். வேண்டும் என்பது பிரார்த்தனை. பார்க்காத ஒன்று நம்பிக்கை என்பது கடைச்சரக்கல்ல, பார்க்கக்கூடிய ஒரு சரக்கல்ல. நம்பிக்கை என்பது அருவமானது, அதற்கு நீங்கள் ஒரு பொருள் வைக்க முடியாது. இந்த நம்பிக்கை வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும். யார் கற்பித்தது? அருபமான இந்த ஒன்றின் மீது, நீங்கள் அறியாத ஒன்றின் மீது, நீங்கள் வழியறியாத ஒன்றின் மீது நம்பிக்கை அவசியம் என்பதை கற்பித்தது யார்? நம்பிக்கை என்ற வார்த்தையை கற்பித்தது யார்? பிறகு அது அவசியம்தான் என்பதை கற்பித்தது யார்? இது ஞானங்களாகும். விஸ்டம் ஞானங்களாகும். இறைவன் இருக்கின்றானா என்று கேட்டால் பார்த்திருக்கின்றீர்களா? இல்லை. பிறகு யார் கற்பித்தது? பள்ளிக்கூடத்திலேயே சயின்டிஸ்ட் கற்றுக் கொடுத்தாரா? ஒவ்வொருடைய இருதயத்திலும் அமையப்பட்டுக்கூடிய ஞானம் முழுமையானது, இதற்கு அப்பால் கிடையாது. உயிர் உங்களுக்கு அவசியம், உயிரை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. இருக்கிறது இல்லையா? ஆம். கற்பித்தது யார்? இது முழுமையான ஞானங்கள். மனசுன்னு ஒன்று இருக்குதா உங்களுக்கு? இருக்கு. எப்ப பார்த்தீங்க? பார்க்கல. கற்பித்தது யார்? இறைவன். என் இறைவனே, நீயே கற்பிப்பவன். இந்த நாசமா போன பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் பல்கொலைக்கழகங்களும் நமக்கு கூடாது என்பதை நாம் அறிய வேண்டும். நம்பிக்கை என்ற ஒன்று அவசியம் என்பதை நீங்கள் அறிவீர்களானால் மிகப்பெரிய ஞானத்தை கொண்டு ஏற்றுக்கொண்டீர்கள் வேண்டும் என்று. நீங்கள் அறியாததன் மீதும் அறியாத வழிகளின் மீதும் உங்களுக்கு உண்டு என்பதன் மீதும் அறிவிக்கப்பட்டது சத்தியம்தான் என்பதும் இறைவன் எனக்கு அறிவித்தான், அது மனதில் இருக்கிறது, நான் நம்பிக்கை கொள்கின்றேன், அதுவே எனக்கு உயிரோட்டம் என்ற இந்த நான்கும் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை. மறைவானது அனைத்தும் நீங்கள் பார்க்க முடியாது. பிறகு பார்த்தால்தான் நம்புவேன் என்று கூறக்கூடிய இந்த கெட்ட சக்திகளை நான் நாடும் பொழுது நன்மையான சக்திகள் விலகுகின்றன, கெட்ட சக்திகள் சுரந்து கொண்டிருக்கின்றன. இனி நமக்கு மனதளவிலும் கேடுதான், உடல் அளவிலும் கேடுதான், பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் கேடுதான், சமுதாயத்தின் அடிப்படையிலும் கேடுதான், சந்ததிகளுக்கும் கேடுதான். சபிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக சந்ததி சந்ததிகளாக நான் வாட வேண்டிய சூழ்நிலையில் ஆக்கப்பட்டு விடுவேன். எனவே அச்சம் கொள்ளுங்கள், இது இறை அச்சமாகும். என் இறைவனே, என் பாவத்தையும் மன்னிப்பாயாக. எதனையெல்லாம் நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ அதனையெல்லாம் நாம் இறைவனுக்கு கற்பிப்போம். எதனை நாம் வெறுப்போமோ அதனை நாம் இறைவனுக்கு கற்பிப்போம். மன்னிப்பு என்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்க பிடிக்காது இல்லையா? தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு எனக்கு பிடிக்காது. ஆனா இறைவனுக்கு என்னை மன்னிக்கிறது பிடிக்கணும். அவன் நான் செய்ததெல்லாம் மன்னிச்சிடணும். நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன். தப்பு செஞ்ச தண்டனை நினைச்சியும், ஆனா நான் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உள்ளுக்குள்ள நான் பாதுகாக்கப்படணுங்கிற இறைவனுடைய வார்த்தை இருக்கு. அவ்விதமே ஒவ்வொருடமும் இருக்கிறது. எப்பொழுது நாம் மனிதர்களை மன்னித்து பழகுகின்றோமோ அப்பொழுதுதான் இறை பாக்கியம் உங்களுக்கு உண்டு. இறைவனை நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், இறைவனை நீங்கள் வழிபடுகின்றீர்கள், இறைவனுடைய அந்த குணத்தை நீங்கள் மதிக்கின்றீர்கள், உங்களுடைய குணமாகவும் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இறைவன் உங்களுக்கு உதவி புரிவதற்கு உங்கள் மீது கருணையை தன் மீது கடமையாக்கிக் கொள்கின்றான். இந்த சமயத்தின் போது மட்டும்தான். உங்களை பற்றி யாராவது பார்க்காத நிலையில் தவறாக வரைவார்களானால் நான் வரைந்து காட்டுகின்றேன் இவர் இப்படிப்பட்டவர் என்று. அது குரங்குமா இருந்தவங்க பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் பார்க்காத இறைவனை நான் கற்பனை செய்து கொள்வேன், அவனுக்கு பிடிக்க வேண்டும். கற்பனை செய்து அதனை நான் வரைந்தும் காட்டுவேன், அதனை நான் சிற்பமாக வடித்தும் காட்டுவேன். நான் பார்க்காத நிலையில் பொய்யாக கற்பனை செய்வது இறைவனுக்கு பிடிக்கும் என்றும் நான் எண்ணுகின்றேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அவ்வளவு இறைவனுக்கு பிடிக்கும். எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கின்றன. பிள்ளையார் என்ற ஒரு தெய்வமும் இருக்கிறது, ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறந்த பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்காது. இதே மாதிரி தலையும் இதே மாதிரி உருவம் கொண்ட ஒரு குழந்தை உங்களுக்கு பிடிக்குமா வேணுமான்னு கேட்டா பிடிக்காது. தனக்கு பிடிக்காததே இறைவனுக்கு பிடிக்கும் என்று கூறுகின்றார்கள். தனக்கு நன்மை இல்லாததே இறைவனுக்கு உண்டு என்று கூறுகின்றார்கள். இது நம்முடைய கற்பனைகளை கொண்டு நாம் செய்யக்கூடிய மிக பெரும் கேடு. நான் இறைவனை கீழிறக்கி இதற்குள் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று இறைவனுக்காக கட்டிடங்களை அமைத்து இதனை இடை இல்லங்கள் என்று கூறுகின்றோம். அதற்குள் இறைவன் உண்டு, எப்ப போனாலும் பார்த்துக்கலாம், வெளியேற முடியாது. ஆனால் நான் மட்டும் வெளியில சுத்தணும், ஃப்ரீயா சுத்தணும். இறை இல்லம் என்று கட்டி வைத்துவிட்டால் கோயில்களும் மசூதிகளும் சற்றும் கட்டி வைத்துவிட்டால் அதற்குள் எப்பொழுதும் இறைவன் உண்டு, நாம் விரும்பும் போது சென்று பார்த்துக் கொள்ளலாம், அதுவரையில் அவன் அங்கு இருக்க வேண்டும் என்று நாம் அவனை நிர்பந்தப்படுத்துகின்றோம். இதனை நமக்கு நல்லது என்று கெட்ட சக்திகள் அறிவிக்கின்றன. ஆனால் நாமோ வெளியில் சுதந்திரமாக தெரிய வேண்டும் என்று விரும்புகின்றோம். தனக்கு பிடிக்காததே இறைவனுக்கு உண்டும் என்று கற்பித்து அவனை நாம் இழிவுபடுத்திக் கொண்டு இருக்கின்றோம். வானங்களில் சஞ்சரிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம், ஆனால் இறைவனுக்கு பூமியில் மட்டும் இடம் கொடுத்து நீ அங்க போகடா இங்கேடு. எங்கு இறைவனை அமைக்க தகுதியானவன் உங்களுடைய இந்த பூமியிலா வானங்களா? வானங்களும் பூமியும் அவனுக்கு சொந்தம் என்று இருக்கும் பொழுது இறைவனை அமைப்பதற்கு தகுதியான இடம் எது? பூமி வானம் நெருக்கடியான இடம் எது? விசாலமான இடம் எது? இந்த பூமி வானம் இரண்டில் வானம் விசாலமானதா பூமி விசாலமானதா? பூமி ஒரு கடுகின் அளவுதான். இந்த நெருக்கடியில் இறைவனை வைக்க வேண்டுமா அல்லது வானங்களில் இறைவனை வைக்க வேண்டுமா, எது அவனுக்கு தகுதியானது? விசாலமான இடத்தில் வைக்க வேண்டியது தகுதியானது. மனிதனுடைய கால்பட்ட இடம் அந்த இடம் தீட்டுப்பட்டதா இல்லையா? வானம் இன்னும் தீட்டுப்படவில்லை, எங்கு அவனை அமைப்பது கண்ணியமானது? வானமும் இருக்கிறது, உங்களுடைய மனமும் இருக்கிறது, இந்த இடத்தில் எது பெரியது? எங்கு வைக்க தகுதியானவன்? வானத்திலா மனதிலா? இங்கு மட்டும் இருக்கக்கூடாது, வேற எங்கு வேணாலும் இருக்கட்டும். இங்கே உட்கார்ந்துட்டு இது தப்பு அது தப்பு, இது பண்ணாது அது பண்ணாது, இது சரியில்லை, பெரிய போர் அடிக்கலாம், தூக்கி வெளியேற்றி போறானு நாம் இருப்படி நடக்கலாம். இந்த வகையில் செயல்படக்கூடிய மனிதர்களையும் இறைவன் பொறுத்துக் கொண்டிருக்கின்றான். நம் மீது அவன் அளவில்லாத அன்புடையவன், நிகரில்லாத இறக்கமுடையவன் என்பதற்கு இதைவிட சான்று என்ன இருக்க முடியும்? நாம் இப்பொழுது திரும்புகின்றோம், இறைவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். எனவே நீங்கள் உங்களுடைய செவிதாழ்த்தி கேளுங்கள், உங்களுடைய இருதயத்தில் செவிதாழ்த்துங்கள். செவிதாழ்த்தி கேளுங்கள் என்பது இருதயத்தின் மீது செவிதாழ்த்துவது. அங்கு உங்களுக்காக கூறப்படக்கூடிய நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், அதிலேயே உங்களுடைய நாட்டம் இருக்கட்டும். செவி தாழ்த்தி கேட்பதில் உங்களுடைய பிரார்த்தனை முடிந்துவிட்டது. வேண்டும், விருப்பத்தோடு நான் ஏற்றுக்கொண்டேன், அவ்வளவுதான். பிறகு உங்களிடம் எந்த விதமான தேவையும் அவன் அற்றவன், அவன் உங்களுக்காக படைப்பவன். அந்த படைக்கப்பட்ட அந்த இடத்தில் உங்களை அமைப்பதும் அந்த படைப்புக்குரிய இடத்திற்கு அழைத்துச் செல்வதும் அவன்தான். எனவே உங்களுடைய நாடு கடந்து செல்வதில் நீங்கள் ஊக்கம் கொண்டிட வேண்டாம். உங்களுடைய நாடு கடக்க வேண்டுமென்றால், வாழ்விடத்தை துறக்க வேண்டுமென்றால், அதற்குரிய சூழ்நிலை என்னவென்றால், உங்களை மிக பரந்த விசாலமான வசதிகளோடு உங்களை வாழ வைப்பதற்காக உங்களை வழிநடத்திச் செல்கின்றான். நீங்கள் இறைவன் ஒருவன் போதுமான என்று இருக்கும்பொழுது சுற்றியுள்ள கெட்ட சக்திகள் என்னை வாழவிடாது. நான் வாழ்வதற்கு வசதி இல்லாத நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேன். ஊர் மக்கள் படிக்கின்றார்கள், நான் நல்லவன் என்பதற்காக வேண்டி. ஆகவே நீங்கள் அந்த வாழ்விடத்தை திறந்துவிடுங்கள். நீங்கள் அறியாத சமூகத்தின் பக்கம் உங்களை நான் குட்டிச் செல்கின்றேன். அங்கு உங்களை ஏற்பவர்கள் இருக்கின்றார்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையும் விசாலமான வசதிகளையும் ஏராளமான புகலிடங்களையும் நான் உங்களுக்கு தருவேன். ஆகவே இது என் வீடு என்று கூறாதீர்கள், நிச்சயமாக அது நான் உங்களுக்காக அமைத்த வீடு. உங்களுடைய வீடா இறைவன் கொடுத்த வீடா என்று கேட்டால் பதில் என்ன? கொஞ்சம் தாமதிச்சுட்டு என் வீடு இல்ல இல்ல இறைவன் வீடுதான். அப்படி என்றால் அது கோயிலா இல்லையா? அந்த கோயிலையும் அந்த இறை இல்லத்தையும் விட்டு ரோட்டின் மீது இருக்கக்கூடிய நீங்களாக கற்பனை செய்து கட்டிக்கொண்ட ஒரு கட்டிடத்தை இதுதான் கோயில் என்றும் சர்ச்சைகள் என்றும் இறையிடங்கள் என்றும் தொலைந்தோமே ஏன்? உள்ளத்தில் இறைவன் பேசிக் கொண்டிருக்க, இறைவன் நம்மிடம் பேச மாட்டான் என்று கூறக்கூடியவர்கள் இருக்கிறார். அப்படி என்றால் நல்ல செய்தி எங்கிருந்து வந்தது? சுகமாக வேண்டும், அழகான வாழ்க்கை வேண்டும் என்ற நல்ல செய்தி எங்கிருந்து வந்தது? யார்? கெட்ட சக்திகளா பேசும், சைத்தான பேசும்? இல்லையே, இறை சக்தி, இறைவனுடைய உணர்வு உங்களுக்கு இறைவன் தன்புறமிருந்து நேரடியாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் செய்தாழ்த்தி கேளுங்கள். கேட்கும் மாத்திரத்திலேயே நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த மனதில் நன்மையான விஷயங்களின் மீது நம்பிக்கை இருக்கும் வரையில் தூய்மையானது, அது பரிசுத்த தலம், இறைவனுக்காக வேண்டி தூய்மையாக்கப்பட்டுவிட்டது, மனிதர்களுடைய வழிமுறைகளிலிருந்தும் காப்பாற்றப்பட்டது. மனிதர்கள் கூறுகின்றார்கள், இதெல்லாம் சாத்தியமில்லை, இறைவன் கூறுகின்றான், இது உங்களுக்கு தேவை. எதனை நாம் நம்புவோம்? பெரும்பாலும் நாம் மனிதர்களை நம்பி சீர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முதலாக உங்களுடைய இறைவன் யார் என்பதையும், இறை இல்லம் என்ற எது என்பதையும், இறைவன் எங்கு இருக்க விரும்புகின்றான் என்பதையும் விசாலமான அந்த மனதில் நான் குடியிருக்க விரும்புகின்றேன். என்னுடைய வார்த்தைகள் அங்கு நிரப்பமாக இருக்க வேண்டும். மனிதர்களுடைய எந்த ஒரு வழிமுறையும் அங்கு இறங்கக்கூடாது. கெட்ட சக்திகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மூலையில் தங்கட்டும். இறைவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக மனிதர்கள் கொள்ளக்கூடிய அறிவும் அவர்களுடைய பெருமையும் இந்த மூலையில் ஒரு மூலையில் இருக்க வேண்டும். மனதிற்கு இறங்கக்கூடாது. என்னுடைய வார்த்தை மட்டும் மனதிற்கட்டும். அது சிறக்கும் பொழுது இந்த மூளைக்கு தேவையில்லாமலாகும். இந்த ஞானங்கள் மூளைகளில் நிரம்பிவிடும். எனவே நாம் ஈருலகத்தையும் சேர்த்து வாழக்கூடியவராக இருக்கின்றோம். மூளை என்பது இந்த உலகத்திற்காக வேண்டி, மனம் என்பது இரண்டு உலகத்திற்காகவும் வேண்டி. மனமிக்க வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும், தரமான வாழ்க்கையில் வாழ வேண்டும், மனிதர்களிடம் தேவையில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும், சீமான்களாக வாழ வேண்டும். விருப்பம் இருக்கிறதா இல்லையா? வேண்டும். அதற்கு வழி இருக்கிறதா? இல்லை. ஆனால் இறைவனிடம் இருக்கிறது. இது இறை நம்பிக்கை. மனிதர்களிடம் இருக்கிறது என்னுடைய தேவைகள் என்று நான் கொள்ளும் பொழுதெல்லாம் இறைவனுக்கு துரோகி, விரோதி, இறைவனால் சபிக்கப்பட்டவன், இறைவனுடைய அதிருப்திக்காளானவன், இன்னும் இறைவனுடைய கோபத்திற்கும் நான் ஆளாக இருக்கின்றேன். எனவே இறைவனுடைய கோபத்திற்கு நான் ஆளாகிவிடக்கூடாது. எந்த ஒரு மனிதனுடைய வழிமுறையையும் நான் பின்பற்றும் பொழுது என் இறைவனை என்னை மன்னிப்பாயாக. சொற்பகாலம் பிறகு நாம் மாற்றப்படுவோம். மிக உயர்வான ஞானங்களை கொண்டு நம்முடைய வழிமுறைகளில் மாற்றப்படுவோம். மனிதர்களுடைய அறிவு தீண்டாத நிலையில் இது சரியா தவறா என்று இருக்காது. நேரடியாக அந்த காரியங்களில் நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய பொறுமையைக் கொண்டும், உங்களுடைய அந்த பொறுமையின் காரணமாக கவனமும், கவனத்தின் காரணமாக ஞானங்களின் ஈர்ப்பும், அதற்கான உறுதியான மேன்மையான வழிகளிலும் நீங்கள் இருப்பீர்கள். மற்ற மனிதர்கள் உங்களை வேறுவிதமாக பார்த்தாலும் அவர்களுடைய பேச்சுக்கு காதுகள் விடாது. இறைவனுடைய வழிகாட்டுதலும் அவனுடைய செய்தியும் மட்டும்தான் நம்முடைய மனதில் நிலைத்திருக்கும். இதுவே நேர்வழியாகும். இந்த நேர்வழியின் மீது நீங்கள் நிலைத்திருப்பவர்களாக இருக்கும் பொழுது உங்களுடைய நாளைய வாழ்க்கையை பற்றி அச்சமும் வேண்டாம், கவலையும் வேண்டாம். கவலை என்ற ஒன்று வரும்பொழுதெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு நல்வாக்கை நீங்கள் உருவமாக ஆக்கினீர்கள். அவன் உங்களுக்காக படைக்க இருப்பதை நீங்கள் படைத்தீர்கள் உங்களுடைய கற்பனையில். பிறகு அதனை வழிபட்டீர்கள். நிச்சயமாக நாம் ஒரு மாயையை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம். நான் கற்பனை செய்த உருவத்தை நோக்கி நாளைய வாழ்க்கைக்கு இதுதான் என்று எண்ணும் பொழுது உங்களுக்காக ஒரு வாழ்விடம் தேவை. அந்த ஒரு வாழுமிடம் இறைவன் ஒருவன் மட்டுமே எனக்கு போதுமானவன் என்ற உணர்வை கொடுக்கக்கூடிய வாழுமிடமாக இருக்க வேண்டும். அவனுக்கு இணையாக நமக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்மிடத்தை எவராலும் தந்திருக்க முடியாது என்று நான் கொள்ளக்கூடிய அந்த இறை உணர்வுகளைக் கொண்டும், அந்த இறை நன்றி உணர்வைக் கொண்டும் வாழக்கூடிய ஒரு வாழும் தலமாக இருக்க வேண்டும். இது இறைவன் உங்களுக்காக விதித்திருப்பது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை இறைவன் விதித்திருப்பது இந்த வாழ்க்கை மட்டும்தான். அந்த வாழ்க்கை என்ன என்பதை நாம் கற்பனை செய்ய முடியாது. ஆகவே உங்களுடைய கற்பனையைக் கொண்டு நீங்கள் வாழ வேண்டாம். அது மாயையை பின்பற்றுவதாகும். அது ஒரு கெட்ட சக்தியை பின்பற்றுவதாகும். மனிதர்களுடைய வழிமுறைகள் ஒட்டுமொத்தமாக பின்பற்றுவதாகும். மனிதர்களை நாம் நிராகரிக்கின்றோம். இறைவன் ஒருவனை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றோம். இறைவன் என்னோடு இருக்கின்றான், எனவே நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன். எதை பற்றிய அறிவு எனக்கு இல்லையோ அந்த அறிவு இறைவனிடமிருந்து கிடைக்க இருக்கின்றது. அது ஏற்கனவே உங்களுக்காக உருவாக்கம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவசரத்தைக் கொண்டு அதனை நீங்கள் பரமுகமாக ஆகிட வேண்டாம். உங்கள் கண் முன்பாக பொறுமையோடு இருப்பவர்கள் தங்கள் கண் முன்பாக ஒவ்வொரு அணுவும் அசைவதை பார்க்க முடியும். எப்படி இந்த ஃபேனுடைய இறக்கைகளை வேகமாக அவசரமாக சுற்றும்போது பார்க்க முடியாதோ, அதைப் போன்றே உங்களுடைய அவசரமான எண்ணங்கள் காரணமாக, பொறுமையை நீங்கள் கைவிடுவதன் காரணமாக நம்பிக்கை சிதைந்து போகும். நம்பிக்கையை சிதைந்துவிட்ட பிறகு யார் இறைவனை நம்பவில்லையோ அவனை மனதில் அந்த மகத்தான நற்பேறு நமக்கு இல்லை என்றாகிவிடும். நம்முடைய அறிவுக்கும் மேலாக நாம் விரும்ப வேண்டியது என்னுடைய இறைவன் எனக்கு எதை அறிவித்தான் என்பதைத்தான். நாம் அனைவருமே ஒரு நாள் இறப்போம், சத்தியம்தானே? அதை மறந்துவிட்டார்களா நாம்? இல்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது மனிதர்களுடைய அறிவும் கற்பித்தலும் இறைவனுடைய ஞானங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க வேண்டி, நீ இறந்து போவாய், இறந்து போவாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்வோமேயானால் நம்முடைய கதி என்ன? நீ நல்ல விதமாக வாழ்வாய் என்று சொல்வோமேயானால் நம்முடைய நிலை என்ன? இரண்டுக்கும் வித்தியாசமான ரெண்டு வேறு பாதைகள். நாம் நம்முடைய நெற்றியில் திருநீறு வைக்கிறோம். நான் ஒரு காலம் வரும், நான் மண்ணாகப் போவேன், சாம்பலாகப் போவேன் என்ற அந்த அடிப்படை தாற்பயத்தை கொண்டது. ஆனால் என்னுடைய மனதில் நான் பார்க்கும் பொழுது நீ சுகமாக வாழ வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறது. வெளியில் நான் சாம்பலாய்ப் போவேன் என்ற ஒரு அடையாளமும் இருக்கிறது. இந்த இரண்டில் இறைவன் உங்களுக்கு விதித்தது இன்னைக்கு இன்று நீங்கள் சாம்பலாக போக வேண்டுமா, நல்லபடியாக வாழ வேண்டுமா? அந்த சாம்பலாக போகும் நேரம் வரையில் நல்லபடியாக வாழ வேண்டுமா, அல்லது அந்த சாம்பலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த நெருப்புக்கங்கும் அந்த கரியும் அந்த வெப்பமும் கலந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்று கேட்டால், நிச்சயமாக குளிர்ச்சியும் மிதமிஞ்சிய குளிர்ச்சியும் அழகான உணர்வுகளுடன் சுகமான உணர்வுடன் உன்னை ஏற்றுக்கொண்ட திருத்தியுடனும் வாழ வேண்டும் என்ற அந்த இறை செய்தியை நாம் மறந்துவிட்டோம். எனவே மனிதர்களுடைய அறிவின் பக்கம் நாம் செல்வமேனால் இறைவனுடைய வழிகளை விட்டும் விலகி இருக்க வேண்டியதாக இருக்கின்றது. சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று இருக்கும்பொழுது, இல்லை நான் சாம்பலாக போவேன் என்ற எண்ணத்தை வைத்திருக்கும் பொழுது நாம் நம்முடைய கேடுகளுக்கு ஆளாகிடுகின்றோம். இறைவன் எதை விதித்தானோ அதற்கு நேர் மாறானதாக நாம் செயல்பட ஆரம்பித்து விட்டோம். இப்படி இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, தெளிவாக நான் பேசினேன், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும், குளிர்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், எனக்கு திருப்தியான வாழ்க்கை வாழ வேண்டும், நான் உங்களை பொருந்திக் கொண்ட நிலையிலும் நீங்கள் என்னை பொருந்திக் கொண்ட நிலையிலும் வாழ வேண்டும் என்றுதான் நான் விதிக்கிறேனே தவிர, எனக்கு புறம்பாக கஷ்டமான சூழ்நிலைகளை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமில்தான் உங்களுடைய சாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை வேண்டாம், அது உங்களுக்காக விதிக்கப்பட்ட நாள் வந்தே தீரும். யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டுவிட்டதோ அவர்கள் மரணம் அடையும் இடங்களுக்கு சென்றே தீர வேண்டும், அதிலிருந்து தப்ப முடியாது. ஆகவே நீங்கள் அதை மறந்துவிடுங்கள். அந்த நாள் எது என்பதை நான் உங்களுக்கு அறிவிப்பனாகவும் இல்லை, அது சமீபத்திலும் இருக்கலாம் தொலைவிலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதனை வரவேற்கின்றீர்கள் கூடாது. நான் உங்களை வரவேற்கும் வரையில் நீங்கள் எனக்கு திருப்தியோடு சுகமாகவும் அழகாகவும் என் மீது நம்பிக்கொண்டவர்களாகவும் என் பொறுத்து திருப்தியானவர்களாகவும் எந்த கஷ்டமும் தீண்டாத நிலையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்கள் குடும்பத்தில் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு நாம் சிகிச்சைக்க வேண்டும். என்னுடைய மனதினுடைய தெளிவு முகத்தில் பிரகாசிக்க வேண்டும், என் கண்களில் அது பிரகாசிக்க வேண்டும், என் காதுகளுக்கும் புது உணர்வை கொடுக்க வேண்டும், அதில் நான் வாழ வேண்டும். அந்த புத்துணர்வும் புது உணர்வுகளை கொண்டு வாழக்கூடிய புது படைப்பின் மீது நான் ஆதரவு வைத்தவனாக நாளைய வாழ்க்கையில் நிச்சயமாக எனக்காக அமைய வேண்டிய இறைவனுடைய பாதையிலிருந்து நான் வெளியிட மாட்டேன், அவன் என்னை வழிநடத்தும் பொழுது அந்த ஒரு அழகான சூழ்நிலையை எதிர்நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அது எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியாது, ஆனால் உண்டு. இறைவன் படைப்பாளன், இறைவன் வாழ்விப்பவன், இறைவன் மரணிக்கவும் செய்பவன். இறைவனுடைய உணர்வுகளைக் கொண்டு நான் என்றென்றும் வாழ வேண்டும் என்ற அந்த உண்மையைக் கொண்டு இன்று முதலாக என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கின்றேன். இறைவனுக்கு என்னையோ மக்களையோ மனிதனுடைய அறிவையோ இணை வைப்போன் இல்லை. இறைவன் எனக்கு விதித்ததை நான் செவியேற்பனாக இருக்கின்றேன். அந்த செவியேற்புதலில் இதற்கு எதிராக பேசக்கூடிய மனிதர்களுடைய வழிமுறைகளிலிருந்தும் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி என் இறைவனிடம் நான் திரும்புகின்றேன். ஒவ்வொரு விஷயத்தையும் என் மனதுக்கு சுகமானதாக இருக்கிறதா, மனதுக்கு விரோதமானதாக இருக்கிறதா என்பதை பார்த்து தனித்தனியே முறையே செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரையும் தனித்தனியே படைத்தேன் என்று கூறுகின்றான், கூட்டாக படைக்கவில்லை. ஒவ்வொருவரையும் தனித்தனியே நான் எடுத்துக் கொள்கின்றேன், ஒட்டுமொத்தமாக கூட்டாக நான் எடுத்துக் கொள்ளவில்லை. ஒரு பூகம்பம் ஏற்பட்டு அவ்வளவு பேரும் அழிந்தாலும் சரி, அந்த மக்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுது மன்னிக்கின்றார்கள், எந்த தருணத்தில் மன்னிக்கின்றார்கள், எப்படி மன்னிக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. சிலருக்கு சுகமான இறப்பாக இருக்கும், சிலருக்கு வேதனை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். 15 நாள் 20 நாள் கழித்தும் அவர்களை குற்றிலும் குறையமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு, அப்படியும் தப்பித்தவர்கள் இருக்கின்றார்கள். இறைவன் தன் நாட்டப்படியே செய்கின்றான். 10 நாள் 15 நாள் குழந்தை உள்ளுக்குள் இருக்கிறது, இடிபாடுகளுக்கிடையே பூகமம் ஏற்பட்டு பிறகு அந்த குழந்தையை வெளியெடுக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறது. அடுத்த நிமிஷம் என்ன செய்யணும், கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா, படிச்சிருக்கணும், பார்த்துருக்கணும். இது எப்படி சாத்தியம்? ஒரு குழந்தை தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, பாலும் கிடையாது, 15 நாட்கள் உள்ளுக்கு இருக்கிறது, இடிபாடுகளுக்கிடையே உயிருடன் இருக்கிறார்கள், எடுத்தோன்னே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க காப்பாற்றிட்டு. இந்த நன்றி கெட்ட மனிதர்களையா நாம் பின்பற்றுவோம்? பகிரங்கமான வழிகேடு, நெருப்புக்குரிய பாதை. நிச்சயமாக டாக்டர்கள் என்று கூறக்கூடிய இந்த நெருப்புக்குரியவர்களை, கொலைகாரர்களையும் கொள்ளைக்காரர்களையும் நாம் நமக்கு நெருக்கமாக எடுத்துக்கொண்டோம். இறைவனை நம்பிக்கை கொள்வீர்கள் என்பது உண்மையானால் இவர்களை விட்டு விலகுங்கள். இறைவன் ஒருவன் போதுமானவன், படைத்தவன் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த நம்பிக்கை இருக்கும் வரையில் நம்முடைய எதிர்காலம் சூன்யம்தான். சூன்யமான பாதையை விட்டோம். இன்று நாம் இறையற்றத்துடன் விலக வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவனுடைய வேதனையை நாம் இன்னும் அனுபவித்ததில்லை. சின்ன சின்ன சோதனைகள் அதுவே பெரும் வேதனையாக இருக்கின்றது. என் இறைவனே, என் உள்ளத்தின் பக்கம் என்னை திருப்புவாயாக, உன் இல்லத்தின் பக்கம் என்னை திருப்புவாயாக, உன்னுடைய வார்த்தைகளின் மீது என்னை நிலைநிறுத்துவாயாக, மனிதர்களின் போக்குகளில் இருந்தும் என்னை பாதுகாத்துக் கொள்வாயாக. இந்த பிரார்த்தனைகளைக் கொண்டு இன்று முதலாக நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அடுத்த மாத கூட்டம் இரண்டாவது வியாழக்கிழமை மே 10 இதே ஹாலில் காலை 6:30 நடைபெறும். முதல் நாள் போன் செய்து கூட்டம் நடைபெறுவதை உறுதி செய்துவிட்டு ஹாலுக்கு வரும்.